நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
2020 உலக பொருளாதாரம் மிக கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகும் என்று கணிக்கப்படுகிறது. கொரோனாவின் கோர தாண்டவத்தால் ஏறக்குறைய அனைத்து நாடுகளும் பொருளாதார பாதிப்பில் சிக்கித் தவிக்கின்றன. ஊரடங்கு மற்றும் கொரோனாவின் தாக்கத்தால் இந்தியாவும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் தவிக்கிறது. ஆனாலும் இந்தியா கொரோனாவால் ஏற்படும் நெருக்கடியிலிருந்து மட்டுமல்லாமல் அதற்கு முன்னால் இருந்த மந்த நிலையிலிருந்தும் மீண்டுவிடும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் சக்தி கொண்டதாஸ். அதற்கு ஆதாரமாக இந்தியாவின் GDP 1.9% உயரும் என்று பன்னாட்டு நாணய நிதியம் தெரிவித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் ரிசர்வ் வங்கியின் ஆளுநர். இதே நேரம் இந்தியாவிற்கு மட்டும் பாதிப்பு வராது என்று ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் தெரிவித்திருப்பது சாமானிய மக்களுக்கு பெரும் சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனாவிற்கு முன்பே இந்திய பொருளாதாரம் கடும் வீழ்ச்சியில் இருந்தது நினைவு கூறத்தக்கது. இதுபோன்ற சூழ்நிலையில் ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் கூறியது நடைமுறையில் சாத்தியமா என்ற பெரிய கேள்வியும் எழுப்பப்படுகிறது. உலகமே பொருளாதார வீழ்ச்சியில் சிக்கித் தவிக்கும் போது ஏற்கனவே அதாள பாதாளத்தில் இருக்கும் இந்திய பொருளாதாரம் மீண்டு எழுமா என்ற கேள்வியும் எழுப்பப்படுகிறது. மேலும் உள்நாட்டு உற்பத்தியில் கடுமையான பாதிப்பு மற்றும் ஏற்றுமதியில் சரிவு என்று இருக்கும் இந்த காலகட்டங்களில் அரசு என்ன செய்யப்போகிறது என்ற பெரிய கேள்வியும் மக்கள் மத்தியில் நிலவி வருகிறது. கொரோனாவின் தாக்கத்தால் இந்தியா முழுவதும் பொருளாதாரம் கடுமையான வீழ்ச்சியை சந்தித்து வருகிறது. அரசு ஊழியர்களுக்கு கூட சில மாநிலங்களில் சம்பளம் போட முடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளது. இது போன்ற நேரத்தில் ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் கூறியது நடைமுறையில் சாத்தியமா? இந்த கேள்வியை சில பொருளாதார நிபுணர்கள் முன் நாம் வைத்தோம்.
ரிசர்வ் பேங்க் ஆளுநர் திரு சக்திகாந்த் தாஸ் வந்து அண்மையில் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து இந்திய பொருளாதாரம் வந்து வெகு சீக்கிரம் வந்து மீண்டு எழுந்துடும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை தெரிவிச்சிருந்தார். இந்த கொரோனா பாதிப்புலேருந்தே ஒன்றும் நம்ம மீண்டு ஒன்றும் வரல. இது மீண்டு வந்தால் தான் தெரியும் நம்மளுடைய பொருளாதாரம் வந்து எந்தளவு பாதிச்சிருக்குது, அதை எப்படி நம்ம சரி பண்ண போகிறோன்றது அதுக்கப்புறம் தான் தெரியும். இப்போதைக்கு வந்து சுற்றுலாத்துறை, கட்டுமானத்துறை, விமான போக்குவரத்து, திருமணம் சம்மந்தப்பட்ட துறைகள் இதெல்லாம் வந்து ரொம்ப கடுமையாக பாதிச்சிருக்குது. அதே மாதிரி இதில் வந்து பொதுமக்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு பெரிய அச்சத்தையும் பாதுகாப்பின்மையும் உருவாக்கியிருக்குது. ஏன்னா வேலை வாய்ப்பு வந்து நிறைய இடத்துல வந்து இப்போ சம்பளமும் பாதியாயிடுச்சு, நிறைய வேலையும் வந்து எடுத்துருவாங்கன்ற மாதிரி ஒரு பயம் இருக்குது. ஸோ இந்த நம்பிக்கையெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்தாகணும். அதே மாதிரி வந்து இப்போ வந்து இப்போ கொரோனா வந்து ஃபுல்லாக நம்ம வந்து சரியாயிட்ட அப்புறம் அதுக்கப்புறம் பிஸ்னஸ்லாம் எல்லாம் தொடங்கிட்ட அப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும் எப்போ வந்து இதுலேருந்து நம்ம வந்து மீண்டு வருவோம்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இந்த கல்வி, உணவு சார்ந்த நிறுவனங்கள், அப்புறம் சுகாதாரம், இதை தவிர மற்ற எல்லா துறையும் வந்து பாதிப்படைய போகிறது நிச்சயம்தான். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அண்மையில் வந்து ஒரு முந்திரி ஏற்றுமதியாளர் நான் சந்தித்தேன். அவங்க வந்து முந்திரி கொட்டையை வந்து 128 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க பிப்ரவரி மாதம். இந்த கொரோனா பாதிப்பால் நிறைய வந்து அது தேக்கமான அடையடைய இப்போ வந்து அதோடைய விலை வந்து 100 ரூபாய் ஆயிடுச்சு. அப்போ அவங்களுக்கு வந்து இப்பயே வந்து 28 ரூபா நஷ்டம். ஒன்றும் என்ன சொல்கிறாங்க, 60-70 ரூபா வரைக்கும் வரும்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கின விலையிலேருந்தே வந்து 40% வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. ஆனால் அவங்க விற்கும்போது வந்து அதை வந்து அவங்க ஈடுகட்ட முடியாது. அவங்க விற்கும்போது அன்றைக்கின்னா முந்திரி கொட்டையோட விலையோ அதை வச்சு தான் பருப்பு விற்க முடியும். ஸோ இப்போ இந்த ஒரு துறையிலேயே வந்து இவ்வளோ நஷ்டம்னா அவங்க அதுலேருந்து மீண்டு வரத்துக்கே வந்து 1.5-2 வருஷம் ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு துறையிலே இவ்வளோ நஷ்டம்னா இப்போ இது மாதிரி வந்து எவ்வளோ ஆயிரக்கணக்கான துறைகள் இருக்குது. இப்போ அவங்கெல்லாம் வந்து ஒரு இதாக பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ பாதிப்படைஞ்சிருக்கிறோம்னு சொல்லிட்டு. அதனால் வந்து அரசு வந்து இந்த கொரோனாலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதை பாதிப்புலேருந்து எப்படி வெளியே வரதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம்தான் வந்து பொருளாதார சரிவை வந்து எப்படி நம்ம மீட்டெடுக்க போகிறோன்றதை சொல்லணும். இதை மாதிரி நம்பிக்கை தெரிவிக்கிறதுலாம் வந்து எல்லோரும் பண்ணுவாங்க, ஆனால் ஒரு சரியான திட்டமிடுதலும் வழிகாட்டுதலும் இருந்தால் தான் வந்து அதை வந்து நடைமுறைப்படுத்தினா மட்டும்தான் நம்ம வந்து சீக்கிரம் பாதிப்புலேருந்து வெளியே வரணும்.
இந்திய பொருளாதாரம் மீண்டும் மீண்டு எழும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பொருளாதார நிபுணர் நாகப்பன். தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
ஆபத்துன்னு சொல்றதை விட வந்து ஒரு கன்சர்ன் நான் நினைக்கிறேன். அதாவது பொருளாதாரம் ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒரு நிலவரத்தில் இருக்குங்கிறத வந்து அரசே உணர்ந்திருக்கு. அதனாலதான் அடுத்தடுத்து நடவடிக்கைகள், வார வாரம் சந்திப்புகள், பிரஸ் மீட் எல்லாம் போட்டு அதை நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. இப்ப கேள்வி என்னன்னா, அந்த நடவடிக்கைகள் போதுமா, இன்னும் வேணுமா, இல்ல இதனுடைய தாக்கம் வந்து எவ்வளவு நாள்ல நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தானே தவிர, இதுல இரண்டு வேறு கருத்துக்கள் இருப்பதாகவே எனக்கு தெரியல. ஆனால் பயமுறுத்தக்கூடிய அளவுக்கு இதெல்லாம் தாண்டி இதைவிட மோசமான சிக்கல்களை எல்லாம் நான் வந்து 90களின் நடுவில் சந்திச்சிருக்கிறோம். அதே எல்லாம் தாண்டி தான் நம்ம வந்திருக்கிறோம். கரன்சி டிஸ்டபிளைஸ் ஆன ஒரு காலகட்டம் எல்லாம் இருந்திருக்கு, அதெல்லாம் தாண்டி வந்திருக்கிறோம். அதனால இதையும் தாண்டி இந்தியா வலுவான ஒரு நிலைக்கு வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு.
இந்தியாவில் தற்போது அமலில் இருக்கும் ஊரடங்கு வருகின்ற மே மாதம் 3ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ளது. அதற்குள் கொரோனாவின் பரவல் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டால் இந்திய பொருளாதாரம் நிச்சயம் மீண்டெழும் என்று பெரும்பாலான பொருளாதார நிபுணர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். இது SBS வானொலியின் பார்வைகள் நிகழ்ச்சிக்காக தமிழகத்திலிருந்து ராஜ்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.